శ్రీమతే రామాచార్య నమః శ్రీమద్వరవరమణే నమః శ్రీవేంకటగురవే నమః విషం జుషామహే కృష్ణకృష్ణతత్వమివోదిధం సహస్రసాగాం యోధ్రాక్షే ద్రామిణీం బ్రహ్మసంవిధం ఉండో వైఘాశీ విశాఖత్తుకొప్పొరునాడ్ ఉండో షడగోపర్ కొప్పొరువర్ ఉండో తిరువాయుమణి కొప్ప తెన్గురిగైకుండో ఉరుపార్తనిలొక్కుమోర్. వైకాశి ఉపన్యాస தொடரில் நாம் அடுத்ததாக அனுபவிப்பது தீர்ப்பாரயாமினி பிரவேசத்தில் உள்ள சில குறிப்புகளும் சம்பிரதாய விஷயத்தையும் இந்த பதிவின் மூலமாக அடியேன் பகிர்கிறேன். தீர்ப்பாரயாமினியுடையல இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருக்கிற திருவாய்மொழி பதிகமான வீட்டிலிருந்து தனிக்கோள் செல்ல வீவிழ்ச்சியர் என்ற பாசுரத்தையும் சத்து அனுபவித்து தீர்ப்பாரயாமினிக்கு வருவோம். வீட்டிலிருந்து ஏழுலகம் செல் தனிக்கோள் செல்ல வீவிழ்ச்சியர் பாசுரத்தில் எம்பெருமானின் பரத்துவத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஆத்தல் மிக்காரம் அம்மானேன்னு, குண்டம் ஒன்றால் மழை காத்த பிரானேனும், வேங்கடத் தன்னலே என்னும் அருளிச் செய்து மிகுந்த பிரீத்தியோடு இருந்த ஆழ்வார் தீர்ப்பாறையில் மிகுந்த மயக்கத்துக்கு ஆழ்ந்தார். அப்படி இருக்கிற இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பதிகத்துக்கும் நமக்கு வந்து சங்கதி உண்டு. ஒருவர் திருவாய்மொழி பதிகம் முடிஞ்ச உடனே முன்னாடி இருந்த திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் சங்கதியோ சொல்றது ஒரு வழக்கம் நம்ம சம்பிரதாயத்தில். இது வந்து வேற எந்த சம்பிரதாயத்தில் இருக்கிற மாதிரி அடியே எனக்கு தெரியல. இதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் பெரிய சிறப்பு. அதில் நம்ம ஆச்சாரியர்கள் பூர்வபட்சம் எழுப்பி, கேள்விகள் எழுப்பி, அதுக்கு பதிலும் கொடுத்து, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கும் விளக்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு வழக்கமாக இருக்கு. அந்த ரீதியில் இது தீர்ப்பாரயாமினிக்கு சங்கதி என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சுவாமி எம்பார் சாதிக்கிறார், மிகுந்த பிரீத்தியுடன் இருந்த வீட்டிலிருந்து ஏழுலகம் தனிகோல் செல்ல வீவிழ்ச்சீரில் இருந்த ஆழ்வாரனுடைய பிரீத்தி ஏன் இப்படி துக்கத்தில் ஆழணும், இதுக்கு என்ன சங்கதினா, இதுக்கு சங்கதியே சொல்ல முடியாது, தொடரே இல்லாத, அதாவது இந்த தொடர்ச்சியே இல்லாதது தான் இதுக்கு விசேஷம், இதுக்கு சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு அசங்கதிரேவ சங்கதி என்ன அருளி செய்கிறார். அப்படி என்ன இந்த திருப்பாரயாமணியில் விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம உள்ள நோக்கி பார்க்க போது, ஆழ்வாருக்கு இந்த நிலை வந்து ரொம்ப துக்கமான நிலை, மோகித்து விழற. அதாவது வீட்டிலிருந்து ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீவில் சீரில் வந்து பரத்துவத்தை அனுபவிச்சுட்டு எம்பெருமான் வந்து மானச அனுபவமாகவே இருக்கே, தன்னுடைய கரணங்களால் அனுபவிக்க முடியலையே எம்பெருமானு சொல்லிட்டு தீர்ப்பாரயாமணியில் தான் மோகித்து விழற. அந்த மோகத்தினுடைய, அதாவது ஆற்றாமையினால மோகம், இந்த மோகத்துக்கு இப்படி இருக்கிற நிலைமைக்கு நம்ம சம்பிரதாயத்தில் அதுவும் ஸ்ரீ நம்பிள்ளை தன்னுடைய ஈட்டில் இந்த மாதிரி பாவங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு எடுத்து குறிப்பிட்டு, அதில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பாவத்தை அனுபவிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்ரீ பரதாழ்வான் வந்து சில ஆழ்வார் என்னென்ன பாவத்தெல்லாம் அனுபவிச்சாரோ அது எல்லாமே ஸ்ரீ பரதாழ்வானும் அனுபவிச்சிருக்கிறதா எடுத்துக்காட்டுடன் அருள் செய்துள்ளார். அது எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆழ்வார் அருளி செய்தது நாலு பிரபந்தங்கள், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. அதில் திருவிருத்தத்தில் பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குணமும்னு சரீரத்தினுடைய தோஷத்தை நினைத்து அஞ்சி துடித்தார். அதேபோல் ஸ்ரீ பரதாழ்வானும் பெருமாள் முடிசூட போறாருன்னு தெரிஞ்சு ஊருக்கு வரும்போது கைகேயி வந்து பரதாழ்வனை ராஜன்னு சொல்லும்போது எப்படி துடித்தாரோ அந்த நிலை ஆழ்வாருக்கு பொன்னின்ற ஞானம் திருவிருத்தத்தில். அடுத்ததாக ஸ்ரீ பரதாழ்வாருக்கு திருச்சித்திரக்கூடம் சென்று பெருமாளை திருமுடி சூட்ட அழைத்து வருவேன் என்று சூழிட்டு பிறந்த தரிப்பு போலே திருவாசிரியத்தில் ஆழ்வாருக்கு இருந்த தரிப்பு. பின்பு 14 ஆண்டுகள் ஆசை வளர்த்தார் போலே பெரிய திருவந்தாதியில் ஆசை பெருகின்றது. என் நெஞ்சினார் தாமே அணைக்கிக்காகு அப்படின்னும் முயற்சி சுமந்தெழுந்து என்னும் ஆசை பெருகி அதை நம்ம அனுபவிக்கலாம். பின்னர் பெருமாள் திருமுடி சூட்டிக்கொண்டு ஸ்ரீ பரதாழ்வானுடைய எண்ணம் நிறைவேறியவுடன் பிரீத்தி அதிகமாகி எப்படி மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாரோ அதேபோல் திருவாய்மொழியும் ஆழ்வாருக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாக்கி அந்த அனுபவத்தை கொடுத்ததுதான், நமக்கு கொடுத்ததுதான் திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியில் ஆழ்வாருக்கு எப்படியெல்லாம் அனுபவம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வரும்போது, முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டிலிருந்து ஏழு உலகம்ல வந்து மானச அனுபவமா இருந்தது. தீர்ப்பாரையாமினில மானச அனுபவமா இருக்கிறத வந்து இந்த கடங்களால் அனுபவிக்க முடியலன்னு தான் மோகித்து விழுந்தது. ஏன் மோகித்து விழுந்த உடனே எல்லா உறவினர்களும் சேர்ந்து ஏன் ஆழ்வார் இப்படி மோகித்து விழுந்துட்டார், இந்த உறவினர்களும் சேர்ந்து மோகித்தனர், இது எதனால அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுண்டு, அதுல ஒருத்தர் வந்து இது வேறு தெய்வங்களால வந்தது, இதுக்கு பரிகாரம் செய்ய வேறு தெய்வங்களினுடைய துதிப்பாடிதான் இதை நாம் போக்க வேண்டும் என்று சொல்ல, ஆழ்வாரின் தன்மையிலே இருந்த தோழி நீங்கள் நினைப்பது போல அல்ல, எம்பெருமான் திருநாமங்களை சொல்லுவதாலும் பாகவதனுடைய பாத தோழியாலும் தான் பரிகாரம் பார்க்க வேண்டுமே தோழி, நீங்க சொல்ற மாதிரி தேவதாந்திர பஜனம் பண்ணியோ இல்ல வேற விஷயமாகவோ பரிகாரம் தேட முடியாது ஆழ்வாருக்கு அப்படின்னு தோழி விளக்குறார். அதில் பார்க்கும்போது ஆழ்வார் தன் தோழி நிலையை அடைந்து தீர்ப்பாரையாமினி மற்றும் தோழில் மாமணி மோங்கு மற்றும் கருமாணிக்க மலை மூன்றுமே தோழி பாசுரங்கள். அந்த மூன்றில் முதல் பாசுரமாக தீர்ப்பாரையாமினியில் விஸ்லேஷம் வருது, அதாவது எம்பெருமானை காண முடியலையே அப்படிங்கிற ஒரு மோகத்தில் விழுறதுனால இது எதனால விழறான்றது அவளுக்கும் தெரியல, இருக்கிறவளுக்கும் உறவினர்களுக்கும் தெரியல, தோழிதான் இதை வந்து எடுத்து உரைக்கிறான். இதனுடைய தரி சிறப்பு என்ன அப்படின்னா, பகவானை பெறுகின்ற காலத்தில் உணர்த்தியும் பெறாத காலத்தில் மோகித்தும் இருப்பதுதான் ஆழ்வாருடைய சிறப்பு. எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உயர்வர உயர்நலத்தில் வந்து பரத்துவம் உடனே பத்துடைய அடிவர்களில் அவதார சௌலபியத்தை அனுசந்தித்து மோகிக்கிறார். பின்னர் அஞ்சரையில் தூது விடுறார். தூது விடுறாருன்னா தூது விடுறதுக்கான சக்தி பெற்றார். அப்படி வீட்டில் இருந்த ஏழுலகத்தை பரத்துவத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஆழ்வார் தீர்ப்பாரையாமையில் மோகித்தது. நம்ம வந்து அதுதான் இங்கே விஷயம். அதில் என்னன்னா, இந்த மாதிரி சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் மாறி மாறி வந்து இந்த அனுபவத்தை கொடுக்கறது தான் ஆழ்வாரனுடைய சிறப்பு அப்படிங்கிறது வியாக்கியாதா இந்த இடத்துல குறிப்பிடுகிறேன். இப்படி மோகித்திருக்கும் நிலைக்கு பரிகாரம் தேட என்ன வழி அப்படின்னு கேட்க தோழி வந்து அதுக்கு பதில் சொல்றா, நீங்கள் இத்தர தேவதைகளை கொண்டு பலன் தேட முடியாது. இவருக்கு இருக்கும் கொஞ்ச நெஞ்ச உயிரையும் பறிக்க முயல்வதுதான் நீங்க பண்றது காரியம் அப்படிங்கிற. இவளுக்கு வந்திருக்கும் நோய்க்கான காரணமும் உங்களுக்கு தெரியல, வந்தது என்னன்னு தெரியல. அப்படி இருக்கிற போது நீங்கள் பண்ணும் செயல் எல்லாமே இவளை இழக்கிறதுக்கு தான் காரணமா இருக்கும்னு சொல்றான். திருவிருத்தத்தில் பார்த்தோம்னா அருளி செய்தது போல உலகம் ஏழும் உண்டான் சொன்மொழி மாலை அம்தன் அம்துழாய் கொண்டு சூட்டுமினே அப்படின்னு பாசுரம். அந்த பாசுரத்திலையும் தீர்ப்பாரையாமினிலையும் நின்ன மண்ணாயினம் மாயன் தமரடி நீர் என்றும் மாய போர் தேர்ப்பாகன் தான் கொண்ட இந்த மாதிரி எம்பெருமானுடைய திருநாமங்களையும் எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களையும் எம்பெருமானுடைய பாகவதர்களுடைய அடி பாது தூளையும் வைத்துதான் இவளுக்கு நீங்க வந்து தேட மருந்து தேட வேண்டுமே தவிர நீங்களா வந்து தேவதாந்திரத்தை கொண்டு வந்து பலன் தேடுவதில் அர்த்தமில்லை அப்படின்றத இந்த நோய்க்கு வந்து ஒரே மருந்து எம்பெருமானுடைய திருநாமங்கள் தான் அடிச்சு சொல்றார். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, எந்த விஷயமும் எந்த ஒரு நிலைமையா இருந்தாலும் தேவதாந்தரம் சம்பந்தமோ அந்த தேவதைகளின் பற்றி இருக்கும் அடியார்களின் சம்பந்தமும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பந்தகம் என்பதை இந்த தீர்ப்பாரையாமினி பாசுரம் 10 பாசுரத்திலையும் விளக்கி அதுல வந்து ஆழ்வார் நம்ம சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான விஷயத்தை நிறைப்படுத்துகிறார். எம்பெருமான் ஆச்சாரியன் அவர் அடியார்கள் சம்பந்தமாக உத்தேசமே நமக்கு ஸ்ரீவேசர்களுக்கு தஞ்சம் என்பதை இங்கு வியாக்கியாதா குறிப்பிடுகிறார். ஆழ்வார் இந்த நிலையை எப்படி தமிழர்கள் தமிழிலும் தமிழ் மறைக்கும் இது ஒத்துப்போகிறது அப்படின்னு பார்த்தா, வெறி விளக்குன்னு ஒரு தமிழ்மறை இருக்கு, அதோட இது ஒத்து போறது. வெறி விளக்குனா என்ன அப்படின்னா, தலைவிக்கும் காமத்தால் உண்டான நோயை வேறு காரணத்தால் உண்டானதாக கொண்டு அந்நோயை தளிக்க அதுக்கு வேண்டிய செய்யற செயல்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெறியாட்டத்தை தடுத்து நிட்டலை கூறுவது அகத்துறை. அகத்துறையில இந்த வெறி விளக்குக்கு தமிழ்லையும் பண்பாடுகள் இருக்கு, தமிழ் அதுலேயும் ஒரு. ஆக ஆழ்வாருக்கு ஒரு கட்டுச்சி வந்து கல் கொடுங்கோ, அப்புறம் வந்து அப்படின்னு இறைச்சி கொடுங்கோ அப்படின்னு இந்த இதெல்லாம் தான் நீங்க வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்றது. ஆக ஆழ்வாருக்கு வந்த கட்டுவீச்சி வந்து தேவதாந்திர கட்டுவீச்சி. இப்ப இதே கட்டுவீச்சியினுடைய விஷயம் திருவங்கை ஆழ்வார் பதிகத்திலையும் நாம் பார்க்கலாம். ஆனா அவருக்கு வந்த கட்டுவீச்சி ஸ்ரீ வைஷ்ணவ கட்டுவீச்சி. பார்த்தோம்னா தேவதாந்த கட்டுவீச்சிக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ கட்டுவீச்சிக்கும் உள்ள வித்தியாசமான பாசுரத்தையும் நாம் இங்க அனுபவிக்கலாம். தேவதாந்திர கட்டுவீச்சி என்ன சொல்றா, பாசுரங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இது காண்மீன் அன்னமே இக்கட்டுவிச்சு சொற்கொண்டு இருக்கு, நீர் எதுவானும் செய்து அங்கோர் கல்லும் இறைச்சியும் துவேன் மீன் அப்படின்னு இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ கட்டுவிச்சி திருமங்கை ஆழ்வாருடைய சிறீ திருமடலிலும் திருநெண்டாகத்திலையும் பார்த்தோன்னா அது கேட்டு காரார் குரல் கொண்டே கட்டுவிச்சி கட்டேரி அப்படின்னு சிறுத்திரி மடலிலும், பட்டுடுக்கு மயத்தெங்கால் பாசுரத்தில் கட்டுவிச்சி சொல்லென்ன சொன்னால் நங்காய் அப்படின்ற பாசுரத்திலும் ரொம்ப அற்புதமாக அங்க வியாக்கியானம் உண்டு. ஆக இப்படி தேவதாந்தர பஜனையும் தேவதாந்தரத்தில் பற்றியிருக்கும் அடியார்களையும் நம்ம பந்தகம் என்பதை நிலைநிறுத்தி எம்பெருமானுடைய திருநாமங்களும் எம்பெருமானுடைய அடியார்களின் பாதத்தூளிகளும் தான் ஆழ்வார் மோகித்ததற்கு மருந்து என்பதனை இந்த தீர்ப்பாரையாமினி பிரவேசத்தின் மூலமாக அருளி செய்கிறார் ஸ்ரீ நம்பிள்ளை. ஆக தேவதாந்தர பஜனை வாசனையை விட்டுவிட்டு நாம் எம்பெருமானின் திருநாமத்திலும் அடியார்களையும் வணங்கியும் வழிபட்டு மொய்வோமாக என்று கூறி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிழிகளே சரணம்.